வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
நேயர்களை, உங்களில் சிலர் நிகழ்ச்சி தெளிவு குறித்து எழுதுகிறீர்கள், நன்றி கூறுகிறோம். ஒலிபரப்பு தெளிவை குறித்து எங்களுக்கு எழுதி அனுப்ப அதற்கென்று எங்களிடம் ஒரு படிவம் இருக்கிறது. உங்கள் பகுதியில் நிகழ்ச்சி தெளிவாக இல்லை என்றால் அந்த குறிப்பிட்ட படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்புவீர்கள் என்றால் அது எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும்.
வந்தன வந்தனம் வந்தனம் யோவா, நீ சந்ததம் சந்ததம் காவா. வந்தனம் வந்தனம் யோவா, நீ சந்ததம் சந்ததம் காவா. விந்தையாய் உனை பணிந்தேன் சத்யவேதா இயேசுநாதா. விந்தையாய் உனை பணிந்தேன் சத்யவேதா இயேசுநாதா. ஆசையாகினே கோவே உனக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. ஆசையாகினே கோவே உனக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. இயேசு கிறிஸ்து மாசத்துவத்து ரட்சகா ஒரே ரட்சகா. இயேசு கிறிஸ்து மாசத்துவத்து ரட்சகா ஒரே ரட்சகா. ஆசையாகினே கோவே உனக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே. ஆசையாகினே கோவே உனக்கானந்த ஸ்தோத்திரம் தேவே.
எங்களுக்கு மிக அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யோபு 32 அதிகாரம் 1 வசனம் முதல் 18 வசனம் வரைக்கும் சிந்திக்கப் போகிறோம். யோபுவும் நண்பர்களும் பேசிக் கொண்டிருந்தபொழுது அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் மக்கள் நின்று அவருடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவனான எலிகு அமைதியாக இருக்க முடியாமல் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்திலே ஒரு புயல் அடிக்கும்படியாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. எலிகு பேசி முடித்த பொழுது அந்த புயல் அந்த கூட்டத்தின் மேலே வீசியது. எல்லாரும் பாதுகாவலான இடங்களுக்கு ஓடுகிறார்கள். அந்த புயலின் மத்தியிலே யோபு மட்டும் தனித்திருக்கிறார். இப்பொழுதுதான் கர்த்தர் யோபுவோடு தனிப்பட்ட வகையிலே செயல்படப் போகிறார். யோபுவின் நண்பர்கள் மூவரும் பேசி முடித்து விட்டார்கள். அவர்கள் பேசி முடித்ததை குறித்து உண்மையாகவே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். வாக்குவாதத்தின்படி பார்த்தால் யோபு வென்று விட்டார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர் வெற்றி பெறவில்லை. இப்பொழுது அங்கே இளைஞனான ஒரு மனிதன் சொன்ன வார்த்தைகளை யோபு கேட்கிறார். இதுவரை அந்த இளைஞன் வாயை திறக்கவில்லை. இளைஞர்களை பொறுத்தமட்டிலேயும் இது வழக்கத்திற்கு மாறாக தெரிகிறது. ஆனால் மிகவும் அறிவும் புத்தியும் உள்ள இளைஞன் இந்த எலிகு. கவனியங்கள், யோபு 32 அதிகாரம் 1 வசனம். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாயிருந்தபடியினாலும் அவனுக்கு அந்த மூன்று மனுஷரும் பிரதித்தரும் சொல்லி ஓய்ந்தார்கள். இது மிகவும் சரியான ஒரு வாக்கியம். யோபு தன்னுடைய பார்வைக்கு நீதிமானாக இருந்தான். யோபுவின் மூன்று நண்பர்களாலும் யோபுவிற்கு எந்த பதிலையும் கொடுக்க முடியவில்லை. எலிப்பாஸ் அனுபவங்களை குறித்தே பேசிக் கொண்டிருந்தார். சோபார் சட்டத்திட்டங்களை குறித்தே பேசினார். பில்தாத் மனித அதிகாரத்தின் அடிப்படையிலே வாக்குவாதம் செய்தார். என்றாலும் யோபுவின் பிரச்சினைக்கு யாராலும் பதில் கொடுக்க முடியவில்லை. அவர்கள் அநேக உண்மையான காரியங்களை சொன்னார்கள். அநேக உன்னதமான காரியங்களையும் சொன்னார்கள். ஆனால் யோபுவின் பிரச்சினைக்கு அவை விடை கொடுக்கவில்லை. இவைகள் எல்லாவற்றிற்கு பின்னரும் யோபு தன் பார்வைக்கு நீதிமானாயிருந்தார். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நமக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி அடங்கியிருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து இரண்டு குழுக்களிடையே ஒரு பிரிவினை ஏற்பட்டிருக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளங்கள் உடையாமல் அவர்கள் கீழ்ப்படிய அர்ப்பணிக்க மனமற்றவர்களாக இருக்கும் பொழுது, சுயநலத்தையே பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, தாங்கள் சொல்வதுதான் சரி என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ளே அவர்களால் வர முடியாது. இன்றைக்கும் திருச்சபைக்குள்ளும் திருச்சபைக்கு வெளியேயும் இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். யோபு ஒரு தொட்டால் சின்னங்கியைப் போல இருந்தார். மிக எளிதிலே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒருவராய் இருந்தார். அதேவேளையிலே அவருடைய நண்பர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். எந்த புரிந்து கொள்ளுதலுக்குள்ளும் அவர்களால் வர முடியவில்லை. யோபுவின் நண்பர்களுடைய சார்பிலே நாம் பேசுவோம் என்றால் எந்த ஒரு விடையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அங்கே எந்த ஒரு விடையும் இல்லை. தன் பார்வைக்கு நீதிமானாக இருக்கிற ஒருவனுக்கு தேவனே பதில் உரைக்க முடியும். இறுதியாக தேவன் ஒரு விடையோடு கூட யோபுவினிடத்திலே பேசப்போவதை நாம் பார்க்கப் போகிறோம். இப்பொழுது யோபுவும் நண்பர்களும் பேசிக் கொண்டிருந்த காரியங்களை கேட்டுக்கொண்டே இருந்த எலிகு பேச ஆரம்பிக்கிறார். இந்த இளைஞனான எலிகுவினிடத்திலேயும் யோபுவிற்கான பதில் இல்லை. ஆனால் மற்றவர்களை விட சற்று ஆழமாக, சற்று தெளிவாக காரியங்களை புரிந்து பேசுகிறார். இந்த சூழ்நிலைக்குள்ளே தேவன் கடந்து வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லலாம். இந்த எலிகு யார்? யோபு 32:2 பாருங்கள். அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகையேலின் குமாரன் எலிகுவுக்கு கோபம் உண்டது. இந்த எலிகு பூசியின் வம்சத்தைச் சேர்ந்தவன். இந்த பூஸ் யார்? ஆதியாகமம் 22 அதிகாரம் 21 வசனத்திலே இந்த பூசை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவன் அரபு வம்சத்தைச் சேர்ந்தவன். யோபு 32:22 வசனத்தை மீண்டும் கவனியுங்கள். அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகேலின் குமாரன் எலியூவுக்கு கோபம் உண்டது. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமானாக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. எலிகு கோபம் அடைந்ததினாலே தான் பேச ஆரம்பிக்கிறார். இரண்டு காரணங்களினாலே அவருக்கு கோபம் ஓடுகிறது. தேவனே யோபுவை நீதிமான் என்று சொல்வதற்கு பதிலாக யோபு தன்னைத்தான் நீதிமான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இப்படி தன்னை நீதிமான் என்று கூறுவதனாலே அவர் சொல்லாமல் சொல்வது என்ன? தேவன் தவறு செய்கிறார். என்னை பொறுத்தமட்டிலேயும் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டிலேயும் தேவன் பெரிய தவறு செய்கிறார் என்பதுதான் யோபுவின் கணிப்பு. இதுதான் எலிகுவிற்கு கோபத்தை உண்டு பண்ணியது. யோபு 32:3 கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் மூன்று சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. இதுதான் எலிகுவின் கோபத்திற்கான இரண்டாவது காரணம். யோபுவின் பிரச்சினைக்கு அவர்களால் தெளிவான பதில் சொல்ல முடியவில்லை. என்றாலும் யோபுவை குற்றவாளி என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். யோபு 32:4 அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவர்களானபடியினால் எலிகு யோபின் வார்த்தைகள் முடிந்து தீரும் மட்டும் காத்திருந்தான். பிரியமானவர்களே, இந்த காலங்களை போல் இல்லாமல் கடந்த நாட்களிலே எல்லாம் வித்தியாசமானவர்களாக இருக்கின்றன. இக்காலத்திலே உள்ள ஒரு வாலிபனாக அவன் இருந்திருப்பான் என்றால் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இடைமறித்து இவன் பேச ஆரம்பித்திருப்பான். இன்றைக்கும் பல சூழ்நிலைகளிலே அநேக வாக்குவாதங்களுக்கும் காரணம் இதுதான். நம்முடைய பிள்ளைகளையோ பேரப்பிள்ளைகளையோ கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் இது எவ்வளவு உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவருடைய பேச்சை கேட்கும்பொழுது எத்தனை ஞானமற்ற பேச்சு என்பதை முதிர்ச்சி பெற்றவர்கள் கண்டுகொள்ள முடியும். யோபு 32:5 அந்த மூன்று மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகு கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. எலிகு காத்து காத்து இருந்தார். வயதிலே பெரிய யோபுவின் நண்பர்கள் யோபுவிற்கு ஏற்ற பதில் சொல்வார்கள் என்று காத்திருந்தார். அவர்கள் வாயிலிருந்து ஞானம் பிறக்கும் என்று எதிர்பார்த்தார். இளைஞரான ஊழியர்கள் எந்த ஒரு திருச்சபையிலே பேசும்பொழுதும் தலையெல்லாம் வெண்மையாய்ப்போன முதியவர்களை பார்க்கும்பொழுது பேசும் வார்த்தைகளை குறித்து மிகவும் யோசிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வயதின் முதிர்ச்சியினாலே தான் அறிந்திருப்பதை விட பல காரியங்களிலே அவர்களுக்கு ஞானம் அதிகமானதாக இருக்கும் என்பதுதான் காரணம். ஆனாலும் பெரியமானவர்களே, அவர்களுக்கு வயது அதிகமாக இருப்பதனாலே மட்டும் எல்லா வேளைகளிலேயும் அவர்கள் சிறந்த அறிவையும் ஞானத்தையும் ஆழத்தையும் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று கூற முடியாது. யோபு 32:6-7 ஆதலால் பரகியேலின் குமாரன் எலிகு என்னும் பூசியன் பிரதித்திரமாக நான் இள வயதுள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியர். ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். தொடர்ந்து அவர்களை குறித்து அவர் சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தையை கவனியுங்கள். யோபு 32:8 ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவியுண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரோடு விசுவாசிகளுக்குள்ள தொடர்பை போல உறவை போல எலிகுவிற்கு ஒரு உறவு இல்லை. பழைய ஏற்பாட்டு காலங்களில் நாம் பார்க்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தங்கியிருக்கவில்லை. சில குறிப்பிட்ட காரியங்களை செய்வதற்காக சில குறிப்பிட்ட நேரங்களிலே மட்டும் ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார். உதாரணமாக யாத்ராமும் 31:2-3 பார்க்கும்பொழுது ஆசரிப்பு கூடாரத்திற்கான பொருட்களை செய்வதற்காக பெசலெயேல் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராயிருந்தார். குறிப்பிட்ட காலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மேலே வந்து இறங்கியிருந்தார். எனவேதான் சங்கீதக்காரன் 51:11 சொல்லும்பொழுது உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும் என்று கேட்கிறார். இது எதை காட்டுகிறது? பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட முடியும். விசுவாசிகளோடு கூட எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருந்தார் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறதில்லை. ஆனாலும் எலிகு பரிசுத்தாவியானவரின் உணர்வினாலே மட்டுமே மனிதர்கள் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் என்பதை அறிந்தவராயிருந்தார். எலிகுவினிடத்திலே யோபுவின் அந்த சூழ்நிலைக்கான முழு பதிலும் இல்லாவிட்டாலும் யோபுவின் நண்பர்களிடத்திலே சரியான விடை இல்லை என்பதை இவர் உணர்ந்து கொண்டார். யோபு 32 அதிகாரம் 10-12 வசனம் வரை வாசிக்கிறேன். ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றேன். இதோ உங்கள் வசனங்கள் முடியும் மட்டும் காத்திருந்தேன். நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடும் மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். நான் உங்கள் சொல்லை கவனித்தேன். ஆனாலும் இதோ உங்களில் யோபுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரதித்திரம் சொல்கிறவன் இல்லை. கவனித்தீர்களா? மிக உண்மையான ஒரு காரியத்தை மிக தெளிவாக அவர் சொல்லிவிட்டார். வசனம் 13, ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள், மனுஷன் அல்ல தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும். யோபுவின் நண்பர்கள் யோபுவிற்கு சரியான பதிலை சொல்வார்கள் என்று எலிகு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அவர்களால் முடியாமல் போகவே அது எலிகுவை மிகவும் பாதித்தது. எலிகுவின் சமாதானமில்லாத மனநிலைமைக்கு மற்றொரு காரணம் நண்பர்களுடைய பேச்சு மேலும் மேலும் யோபு தன்னை நீதிமான் என்று சொல்வதற்காக வழிநடத்தியது. யோபு அலசடிப்பட்டுக் கொண்டிருந்தது உண்மைதான். யோபு சாத்தானோடு கூட ஒரு வட்டத்திலே இருக்கிறார். மேலும் தன் நண்பர்களோடு 3 சுற்று பேச்சை முடித்தார். ஆனாலும் யோபுவின் உள்ளம் உடையவில்லை. ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பை தாவீது புரிந்திருக்கிறார். கவனியுங்கள், சங்கீதம் 51:17, தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஒரு மனிதனுடைய இருதயம் நொறுங்க வேண்டும். யோபு தன்னுடைய சூழ்நிலையினாலே நொறுங்கி போயிருந்தார். ஆனால் அவருடைய உள்ளம் நொறுங்கவில்லை. எனவே தேவன் இன்னமும் யோபுவின் வாழ்க்கையிலே செய்ய வேண்டியதை செய்து முடிக்கவில்லை. சுயநீதிக்காரர்களுக்கு, தங்களுக்கு தாங்களே நீதிமான்களாக தெரிகிறவர்களுக்கு, பெருமைக்கு இருமாப்புக்கு தேவனே விடை வைத்திருக்கிறார். சில பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லும்பொழுது, என்னுடைய பிள்ளை கல்லூரிக்கு சென்று விட்டான், பொறியியல் கல்லூரிக்கு சென்று விட்டான், மருத்துவ கல்லூரிக்கு சென்று விட்டான், இப்பொழுது அவனுக்கு எல்லாம் தெரியும், அப்படிப்பட்ட ஒருவனுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் என்று திகைப்பார்கள். தனக்கு எல்லாமே தெரியும் என்று எண்ணுகிற எந்த ஒரு மனிதனையும் தேவன் ஒருவரை கையாள முடியும். நானோ நீங்களோ சுயநீதிக்காரர்களாக மாறும்பொழுது ஒன்றை குறித்து திட்டவட்டமாக எண்ணிக்கொள்ள வேண்டும். தேவன் தனது வட்டத்திற்குள்ளே என்னை கொண்டு வரப்போகிறார். நாம் அலசடிப்படப் போகிறோம், நாம் நொறுக்கப்படப் போகிறோம். பிரியமானவர்களே, திருமணத்திற்கு முன்பு இப்படி சுயநீதி உள்ளவர்களாக, தங்களை குறித்த சுய பெருமை உள்ளவர்களாக இருந்த பலரை அவர்கள் திருமணம் செய்த பெண் மூலமாகவோ அல்லது ஆண் மூலமாகவோ தேவன் நொறுக்கியிருக்கிறார். அப்படி தேவன் நொறுக்க ஒப்புக் கொடுக்கும் பொழுது தங்கள் சுய நீதி கந்தை என்பதை உணர்ந்து உண்மையான மனத்தாழ்மைக்குள்ளும் தங்களுடைய சொந்த பாவத்தை உணர்ந்து கொள்ளும் உணர்வுக்குள்ளும் வருவார்கள். பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனான ஜான் வெஸ்லியின் வாழ்க்கையிலே மனத்தாழ்மையின் ஆவி காணப்பட்டது. அவருடைய மனத்தாழ்மையை குறித்த வேடிக்கையான ஒரு சம்பவம் ஒன்று உண்டு. ஒருமுறை குறுகலான பாலம் ஒன்றிலே அவர் சென்று கொண்டிருந்த பொழுது அவருக்கு எதிரியைப் போல இருந்த ஒரு மனிதன் பாலத்தின் மத்தியிலே அவரை சந்தித்தார். அந்த மனிதர் மிகவும் வளர்ந்தவராகவும் திடகாத்திரமானவராகவும் இருந்தார். அவர் ஜான் வெஸ்லியை பார்த்து, நான் எந்த கழுதைக்கும் வழிவிடுகிறதில்லை என்று கூறினார். ஒரு நிமிடம் ஜான் வெஸ்லி அவரை நோக்கி பார்த்தார். பின்னர் அவருக்கு பதிலாக, நான் வழிவிடுவேன் என்று கூறினார். அப்படி சொல்லிக்கொண்டே பின்னாலே வந்து அந்த மனிதனுக்கு இடம் கொடுத்தாராம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொடுக்கக்கூடிய சிறந்த பதில் அதுதான் என்று நானும் எண்ணுகிறேன். இன்னைக்கு பல மனிதர்கள் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் ஜான் வெஸ்லி எப்படிப்பட்ட மனத்தாழ்மையாக உள்ளவராக இருந்தார் தெரியுமா? நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை குறித்து ஒருவர் கூறிய சத்தியத்தை கவனியுங்கள். என்னுடைய குளிர்ந்து போன நிலைமையையும் வேறுபாடான வாழ்க்கையையும் பெருமையையும் அறிக்கையிடும்படியாக தேவனிடத்திலே நான் சென்றேன். அப்படி நான் அறிக்கையிட்டு முடித்த பின்பு நான் மீண்டுமாக தேவனிடத்திலே சென்று என்னுடைய மனம் திரும்புதலை குறித்தும் மனம் திரும்பினேன் என்று கூறினார். ஏன் இது சிறந்த ஒரு சத்தியம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்புதலை குறித்தும் பெருமைப்பட்டுக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. யோபுவின் நண்பர்கள் தொடர்ந்து வாக்குவாதம் செய்வார்கள் என்றுதான் எலிகு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். பாருங்கள், யோபு 32:16-17 வசனங்கள், அவர்கள் பேசார்களோ என்று காத்திருந்தேன், ஆனாலும் அவர்கள் அப்புறம் மறுமொழி கொடாமல் இருந்தபடியினால் நானும் பிரதித்திரமாக எனக்கு தோன்றிய மட்டும் சொல்லுவேன், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன். பிரியமானவர்களே, எலிகுதான் யோபுவின் புத்தகத்தை எழுதியது என்பதற்கான ஆதாரம் இந்த வசனத்திலேதான் இருக்கிறது. நான் என்று அவர் சொல்லுவதிலிருந்து இவர்தான் இந்த யோபுவின் புத்தகத்தை எழுதினார் என்று கூறப்படுகிறது. யோபு 32:18 வசனம், வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. எலிகு இங்கே சொல்வது என்ன? தானும் அநேக காரியங்களை சொல்ல விரும்புகிறேன், ஆனால் நான் சொல்ல போகிறதில்லை என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியானவரே எலிகுவை மேலும் பேசாமல் செய்தார் என்று சொல்லலாம். இன்றைக்கு நம்மிலே பலர் மிக உயர்ந்த மனநிலை உள்ளவர்களாயிருக்கிறோம், ஆனால் தொட்டால் செணிங்கிகளாயிருக்கிறோம். மிக எளிதிலே யாரும் நம்மை கோபப்படுத்தக்கூடியவர்களாயிருக்கிறோம். நமக்கு நாமே வாதிட ஆயத்தமானவர்களாயிருக்கிறோம். நம்மை யாரும் குறை சொல்வதையோ குற்றம் சாட்டுவதையோ நாம் விரும்புகிறதில்லை. நம்முடைய வார்த்தைகளிலே மென்மை இல்லை, நம்முடைய நடக்கையிலே சாந்தம் இல்லை. பிரச்சனையான சூழ்நிலைகளை அமைதல் படுத்த நாம் சிந்திக்கிறதில்லை. நொறுங்கிய இருதயமோ கண்ணீர் வடியும் கண்களோ நமக்கு இல்லை. எலிப்பாசை போல நம்முடைய அனுபவங்களையே பேச விரும்புகிறோம், அல்லது சோப்பாரை போல சட்டத்திட்டங்களையே முக்கியத்துவப்படுத்த பார்க்கிறோம், அல்லது பில்தாத்தை போல மனிதனுக்கு இருக்கிற அதிகாரத்தையே பயன்படுத்த நினைக்கிறோம். கிறிஸ்துவனுடைய சிந்தையையும் கிறிஸ்துவனுடைய ஆவியையும் நாம் செயல்படுத்துகிறதில்லை. நீதிமொழிகள் 15:1 வசனம் சொல்வது என்ன? மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். நம்மை மற்றவர்கள் குறை சொல்லும் பொழுது, தவறாக பேசும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் உண்மையை குறித்து தெளிவாக சொல்லும் பொழுது நம்முடைய குறைகளை உணர்ந்து கொள்ள நம்மை தாழ்த்துகிறோமா? நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட நாம் இடம் கொடுப்போம் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிற திட்டத்தை, அவருடைய சித்தத்தை அவர் பூரணமாக நிறைவேற்ற முடியும். நம்மிலே பலர் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஒருவேளை நான் என்னை குறித்தே பேசிக் கொண்டிருக்கலாம். நம்மிலே யார் யாருடைய வாழ்க்கையிலே நாம் பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய செல்வத்தை குறித்தோ, நம்முடைய சீர் சிறப்பை குறித்தோ, நம்முடைய அந்தஸ்தை குறித்தோ, நம்முடைய தொழில்களை குறித்தோ, அல்லது நம்முடைய விவசாயத்தை குறித்தோ, அல்லது நம்முடைய தாளந்துகளை குறித்தோ நம்மை நாமே எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணிக்கொண்டிருப்போம் என்றால், நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன காரியங்களுக்காகவும் கூட தேவனையே சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்பதை ஒத்துக்கொள்வோம். அவர் நமக்காக ஆயத்தம் செய்திருக்கிற நீதியின் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை உண்மையாக பின்பற்ற நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தின இந்த அருமையான சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் யார் யாருடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பெருமைகளை குறித்து எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீரோ, அது எல்லாவற்றையும் குப்பையும் சாம்பலும் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பூரணமாய் ஒப்புக் கொடுக்க நீரே எங்களுக்கு கிருபை செய்யும், உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாரும். எங்களுடைய ஊழியங்களை குறித்தே பெருமைக்குள்ளே நாங்கள் போய்விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற திடகாத்திரமான சரீரத்தை குறித்து நாங்கள் பெருமைப்பட்டு விடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற உலக ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் பெருமைப்பட்டு விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். பெருமை உள்ளவர்களுக்கு நீர் எதிர்த்து நிற்கிறீர், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறீர் என்ற உணர்வோடு அனுதினமும் எங்களை தாழ்த்தி, நாங்கள் ஒன்றுமில்லை என்ற உணர்வோடு எல்லா காரியங்களுக்கும் உம்மையே சார்ந்து கொள்ள, உம்மையே பின் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
போகிறேன். சுமந்து போகிறீர், சிலுவையை நீரெங்கே சுமந்து போகிறீர்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். மீகா 7:15. உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். மீகா 7:15.